සභාව කල්තැබීම ආණ්ඩුපක්ෂ සංවිධායකතුමා.
සභාවතුමනි, සභාව හෙට පෙරවරු 10:30 දක්වා කල්තැබීත්වය යෝජනා කරන.
සභාව කල්තැබීම යෝජනාව සාන්තිසේ ඉස්කාද රාජා මන්තිමේ. මුලසන ගන්නට අපි වේලු කුමාර් මන්තුමාන.
உரையாற்றலாம்.
நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. மாகாண ரீதியில் நிலவுகின்ற உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொருளாதார வசதிகள் என்பவற்றினை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகின்ற புள்ளி வளங்கள் முறைக்கேற்ப அரசாங்க பாடசாலைகள் கஷ்டம், அதிகஷ்டம், வசதி, அதிவசதி என்ற அடிப்படையில் தரம் பிரிக்கப்படுகின்றன. எனவே இவ்வாறு மாகாண ரீதியில் புள்ளி வழங்கும் போது ஒப்பீட்டளவில் அம்மாகாணத்தில் உள்ள ஒரு மாவட்டம் மற்றைய மாவட்டத்தை விடவும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. அவ்வாறு பின்தங்கிய நிலையில் உள்ள மாவட்டத்தைச் சேர்ந்த பாடசாலைகளுக்கு மேற்படி புள்ளி வழங்கல் முறைமை ஊடாக தரப்பிரிக்கும் பொழுது அநீதி ஏற்படுகின்றது. எனவே பாடசாலைகளை தரம் பிரிக்கும் பொழுது மாகாண ரீதியில் தரம் பிரிப்பதற்கு பதிலாக மாவட்ட ரீதியில் நிலவுகின்ற உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொருளாதார வசதிகள் என்பவற்றினை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகின்ற புள்ளி வளங்கள் முறைக்கேற்ப கஷ்டம், அதிகஷ்டம், வசதி, அதிவசதி என்ற அடிப்படையில் தரம் பிரிப்பதற்கான முறைமையை அமல்படுத்த வேண்டுமென இச்சபையில் பிரேரணை முன்வைக்கின்றேன். கௌரவ தலைமை தாங்கம் உறுப்பினர் அவர்களே, மத்திய கல்வி அமைச்சினால் பாடசாலைகளை ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட கஷ்டம், அதிகஷ்டம், வசதி, அதிவசதி என்று தரம் பிரிப்பதற்கு சில அளவுகோல்கள் அல்லது பிரமாணங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே அந்த பாடசாலை அமைந்துள்ள இடத்தினுடைய இடத்திலே காணப்படுகின்ற மின்சார வசதி, தொலைபேசி வசதிகள், கணனி வசதிகள், வீதி போக்குவரத்து வசதிகள், வைத்தியசாலை அமைந்துள்ள தூரம், அந்த பாடசாலையை அண்மித்து நகரம் அமைந்துள்ள தூரம், புகையிரத நிலையம் அமைந்துள்ள தூரம், வங்கி சேவைகளினுடைய வசதி வாய்ப்புகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு பாடசாலைகளை தரம் பிரிப்பதற்கு புள்ளியிடல் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு புள்ளியிடல் வழங்கப்படுகின்ற பொழுது அந்த பாடசாலை அமைந்துள்ள இடத்தை மட்டும் கருதப்படுகின்றது. அந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற பிள்ளைகளது வசதி நிலைகள், பிள்ளைகளது வருமானம், அவர்களது பாதிப்பு, அவர்களது போசாக்கு நிலை என்பவை கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. இதனாலே நகரப்புறத்திலே அமைந்துள்ள ஒரு பாடசாலைக்கு கிராம பாடசாலைக்கு உயர்கல்வியை கற்பதற்காக, அது காப்பதோ சாதாரணமாக இருக்கலாம் அல்லது உயர்தரமாக இருக்கலாம், கிராமப்புறங்களிலிருந்து அதி தூரங்களிலிருந்து பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு வருகை தருகின்றார்கள். போக்குவரத்து வசதியற்ற கிராமப்புறங்களிலிருந்து பிள்ளைகள் வருகின்றார்கள். வருமானம் குறைந்த குடும்பங்களிலிருந்து பிள்ளைகள் வருகை தருகின்றார்கள். யுத்தத்திலே தகப்பனை, குடும்ப உழைக்கக்கூடிய சகோதரனை இழந்த பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக, உயர்கல்விக்காக வருகை தருகின்றார்கள். இந்த பிள்ளைகளது சூழல், அவர்களது பின்னணி என்பன இங்கே கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. இந்த கஷ்டம், அதிகஷ்ட பாடசாலைகளுக்கு அரசனாலே வழங்கப்படுகின்ற மேலதிகமான சப்பாத்து, சீருடை போன்ற வசதிகளை இத்தகைய பிள்ளைகள் இழந்து போகின்றார்கள். இந்த அதிகஷ்ட பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவுகளுக்கான உதவிகள் வழங்கப்பட்ட பொழுதும் அதிகஷ்ட பாடசாலைகளுக்கு 2500 ரூபாவும் கஷ்ட பாடசாலைகளுக்கு 1500 ரூபாய் வழங்கப்பட்ட பொழுதும் இங்கு கல்வி கற்பிப்பதற்கு வருவதற்கு ஆசிரியர்கள் மறுக்கின்றார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து தங்கி கல்வி கற்பிக்கின்ற பெண் ஆசிரியர்கள், குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் ஒரு ஒழுங்கான தங்குமிட வசதிகள் கூட இல்லாது கிராமப்புறங்களிலே அந்த ஆசிரியர்கள் தங்கியிருக்கின்ற வதிவிடங்கள் வவ்வால் உறைகின்ற இடங்களாகவும் குரங்குகள் உட்புகின்ற இடங்களாகவும் காணப்படுகின்றது. இதனால் ஆசிரியர்கள் இங்கு வருகை தர மறுக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த 30 வருட கால யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசங்களிலே இவ்வாறு தேசிய மட்டத்திலே எடுக்கப்படுகின்ற பிரமாணங்களுக்கு அடிப்படையாக பாடசாலைகளை தரம் பிரிக்கின்ற பொழுது அங்கு பல வசதிகள் வாய்ப்புகளை எமது பிள்ளைகள் இழந்து போகின்றார்கள். உதாரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு கிண்டுபோட் தமிழ் மிக்ஸ்டு ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலை அதி வசதியான பாடசாலை என்ற தரத்தினுள்ளே என்ற வகையினுள்ளே வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற கிராமப்புறங்களில் உள்ள பிள்ளைகள் பல கிலோமீட்டர்களை தாண்டி ஆக மோசமான நிலை, ஒரு துவிச்சக்கர வண்டி கூட இல்லாத குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் இங்கு கல்வி கற்க வருகின்றார்கள். இந்த பாடசாலை அதிவசதியான பாடசாலையாக வகைப்படுத்தப்பட்டதனால் இந்த பிள்ளைகளுக்குரிய வசதிகள் ஏனைய உதவிகள் கிடைக்க மறுக்கின்றது. இது தொடர்பாக நான் வடமாகாண கல்வி அமைச்சோடு தொடர்பு கொண்ட பொழுது இந்த பாடசாலைகளை தரம் பிரிப்பதில் மீளாய்வு செய்கின்ற ஒரு நடைமுறை இருந்தாலும் கடந்த 4 வருடங்களாக இந்த மீளாய்வு நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அவர்களிடம் சில கருத்துக்கள் கோரப்படுகின்றது. மாகாண மட்டத்திலே இந்த பாடசாலைகளை தரம் பிரிப்பதற்குரிய மீளாய்வின் பொழுது சில கருத்துக்கள் கோரப்பட்டாலும் இது மத்திய மட்டத்திலே இந்த பாடசாலைகளுக்கென ஒரு கோட்டா சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த வகைக்குள்ளே அந்த பாடசாலைகளை உள்ளடக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே இந்த பாடசாலைகளை தரம் பிரிக்கின்ற பொழுது வகைப்படுத்துகின்ற பொழுது இதற்கென ஒரு குழுவை அமைத்து அந்த குழு வலய பணிமனையிலோ அல்லது பிரதேச செயலக மட்டத்திலோ குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கு ஊடாக பாடசாலைகள் வகைப்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகளும் இந்த பின்தங்கிய பாடசாலைகளும் இதனால் வசதிகளை மேலும் எடுத்துக்கொள்ள முடியும். 80% பிள்ளைகள் கஷ்டமான பிள்ளைகள் கல்வி கற்கின்ற சில பாடசாலைகள் வசதியான பாடசாலை என்ற வகையிலே அவை ஏனைய வீதியை அண்டி இருக்கலாம் அல்லது பிரதான வீதிகளை அண்டி இருக்கின்ற பாடசாலைகள் என்ற வகையிலே ஏனைய வசதிகள் தொலைபேசி ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட வங்கி வசதி, போக்குவரத்து வசதி, தொலைபேசி வசதிகள் அங்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவை வசதியான பாடசாலைகளுக்குள் சென்று சேர்கின்றது. ஆனால் இங்கு அந்த பிள்ளைகளது வருமானம் அவர்களுடைய குடும்ப நிலைகளை வைத்து பார்ப்போமானால் 80% பிள்ளைகள் வறுமை கோட்டுங்கீழ் வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை பொழுது இந்த பாடசாலைகளை தரம் பிரிக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற பிள்ளைகளுடைய பின்னணி, அந்த பாடசாலைக்கு கல்வி கற்க வருகின்ற பிள்ளைகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை அந்த கள நிலையிலே இருந்து ஆய்வு செய்து அந்த பாடசாலைகளை தரம் பிரிக்கக்கூடிய ஒரு முறையை முன்வைக்க வேண்டுமென்று கௌரவ இராஜாங்க கல்வி அமைச்சர் அவர்களை மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நீங்கள்
நன்றி. இந்த பிரேரணையை வழிமொழியுமாறு கௌரவ ஸ்ரீநேசன்.
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களால் கொண்டு வரப்பட்ட பாடசாலைகளை வகைப்படுத்தல் தொடர்பான இந்த பிரேரணையை நான் வழிமொழிகின்றேன். அதனோடு அவர் குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக சில தெளிவுபடுத்தல்களையும் நான் இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். உண்மையில் மாகாண அடிப்படையில் பாடசாலைகளை வகைப்படுத்துகின்ற போது அதிவசதியான பாடசாலை, வசதியான பாடசாலை, கஷ்டப்பிரதேச பாடசாலை, அதிகஷ்டப்பிரதேச பாடசாலைகள் என்று மாகாணத்தை மையமாக கொண்டு வகுதிப்படுத்துவதை விடவும் மாவட்ட அடிப்படையில் அதனை வகுதிப்படுத்துகின்ற போது அல்லது வகைப்படுத்துகின்ற போது அது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களது அந்த கருத்து அமைந்திருந்தது. உண்மையில் நாங்கள் வாழுகின்ற மாவட்டங்களை எடுத்து பார்க்கின்ற போது கூட மாவட்டங்களில் கூட பிரதேச செயலக மட்டங்களில் இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்கள் அல்லது வசதியான அதிவசதியான பிரதேசங்கள் என்று வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உண்மையில் பாடசாலைகளை வகைப்படுத்துகின்ற போது ஒரு மேலோட்டமான முறையில் வகைப்படுத்துவதற்கு இந்த மாகாண மட்ட அடிப்படையிலான பார்வை பொருத்தமாக இருக்கும். ஆனால் நுணுக்கமான முறையில் இந்த பாடசாலைகளை வகைப்படுத்தி கொள்ளுகின்ற போது அவற்றை மாவட்ட அடிப்படையில் பார்ப்பதிலும் பார்க்க பிரதேச செயலக பிரிவு மட்டத்தில் பார்க்கின்ற போதுதான் இந்த பாடசாலைகளின் வகைப்படுத்தல் என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். கடைசி மாவட்ட அடிப்படையிலாவது இந்த பாடசாலைகளை வகைப்படுத்தி பார்க்கின்ற பார்வை நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக அவர் பன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தன்னுடைய பிரதேசத்தில் காணப்படுகின்ற முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம், மன்னார் மாவட்டம் என்பவற்றை மையமாக கொண்டு தன்னுடைய ஒரு அவதானிப்பின் அடிப்படையில் இந்த பாடசாலைகளை வகைப்படுத்துகின்ற போது மாகாண எல்லை என்பவற்றை விட மாவட்ட எல்லை என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். உண்மையில் மாவட்டத்தில் கூட இந்த வகுதிகள் இருக்கின்றன. அதிவசதியான பாடசாலைகள், வசதியான பாடசாலைகள், கஷ்டப்பிரதேச பாடசாலைகள், அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகள் என்று இருக்கின்றன. உண்மையில் பார்க்கின்ற போது இந்த வெட்டுப்புள்ளிகள், புலமை பரிசீலுக்கான வெட்டுப்புள்ளிகளை தீர்மானிக்கின்ற போது அல்லது அந்த மாவட்டத்தில் கற்கின்ற மாணவர்களது பரிசளிப்பு விழாக்களின் போது அவர்கள் சகல பாடங்களிலும் திறமை அதி விசேட சித்திகளை பெற்றவர்கள் என்றெல்லாம் நாங்கள் வகைப்படுத்தி பார்க்கின்ற போது இந்த வசதியான அதிவசதியான பாடசாலைகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வசதிகள் வாய்ப்புகளை விட கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் வழங்கப்படுகின்ற வசதிகள் வாய்ப்புகள் என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டின் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் கூட இந்த வேறுபாடுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக நான் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் வின்சென் மகளிர் தேசிய பாடசாலை என்று ஒரு பிரபல்யமான ஒரு பாடசாலை இருக்கின்றது. அதேபோன்று புனித மிக்கேல் கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற புனித மிக்கேல் தேசிய பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வசதியான பாடசாலை இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இதே மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது மட்டக்களப்பு கிழக்கு பகுதி, மட்டக்களப்பு மேற்கு பகுதி என்று இரண்டு பிரதேசங்கள் இருக்கின்றன. இந்த மட்டக்களப்பு மேற்கு பகுதி, இந்த வாகரை பிரதேச பகுதி, வெள்ளாவளி பிரதேச பகுதி, பவுனதீவு பிரதேச பகுதி என்றெல்லாம் இந்த பிரதேச செயலக பிரிவுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த இடங்களில் அதிகஷ்டமான கஷ்டமான பாடசாலைகள் காணப்படுகின்றன. இன்றும் கூட அந்த அதிகஷ்டமான கஷ்டமான பாடசாலைகளுக்கு வழங்கப்படுகின்ற வரப்பிரசாதங்கள் அல்லது சிறப்புரிமைகள் என்று பார்க்கின்ற போது அது மிகவும் கம்மியாகவே காணப்படுகின்றன. எனவே பாடசாலைகளை வகுதிப்படுத்துகின்ற போது மிகவும் கவனமான பிரமாணங்கள், நியதிகளை பின்பற்றி வகுதிப்படுத்துகின்ற போதுதான் அந்த கஷ்டமான அதிகஷ்டமான பாடசாலைகளுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்களை நாங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போன்று இந்த ஆசிரியர்கள் கூட வசதியான அதிவசதியான பாடசாலைகளில் கற்பிப்பதற்காகத்தான் கூடுதலாக விரும்புகின்றார்கள். குறிப்பாக அதிகஷ்ட கஷ்டப்பிரதேச பாடசாலைகளை எடுத்து பார்க்கின்ற போது அந்த இடங்களில் போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றன. அதேபோன்று குடிநீர் வசதிகள் குறைவாக காணப்படுகின்றன. இதையும் விட பார்க்கின்ற போது வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களின் தொகை அதிகமாக இருக்கின்றன. எனவே உண்மையில் ஒரு நுணுக்கமான ஆய்வின் அடிப்படையில் இந்த பாடசாலைகளை நாங்கள் வகைப்படுத்துகின்ற போதும் வகைப்படுத்திய பாடசாலைகளுக்கு உரிய வசதி வாய்ப்புகளை அதிகமான அளவில் செய்வதன் மூலமாகவும் தான் இந்த பாடசாலைகளுக்கு இடையே காணப்படுகின்ற ஒரு சமநிலையை, சமத்துவமான தன்மையை பேணக்கூடியதாக இருக்கும். இன்றும் கூட நான் கல்வி அமைச்சுக்கு சென்ற போது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நான் செந்தில்மாறன் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரியிடம் குறிப்பிட்டு விட்டு வந்தேன். மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் மட்டக்களப்பில் 5 வலயங்கள் காணப்படுகின்றன, கல்வி வலயங்கள். அதில் ஒரு வலயம் புதிதாக உருவாக்கப்பட்ட மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயம் என்று இருக்கின்றது. எங்களுடைய கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்கள் அந்த இடத்திற்கெல்லாம் வந்து விஜயம் செய்து அந்த பாடசாலைகளை பார்த்துவிட்டு சென்றவர். அந்த மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் ஆசிரிய மத்திய வலயம் என்று சொல்லப்படும் ஆசிரிய மத்திய நிலையம், அதாவது ஆசிரியர்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு மத்திய நிலையம் இன்னும் கூட பிரகடனப்படுத்தப்படாத நிலையில் காணப்படுகின்றது. எனவே அந்த பிரதேசத்தில் உண்மையில் ஆசிரிய மத்திய நிலையம் என்பது ஆசிரியர்களை வாண்மை தேர்ச்சியுடையவர்களாக, அதாவது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், வாண்மை தேர்ச்சியுடையவர்களாக மாற்றுவதற்குரிய நிலையமாக இந்த ஆசிரிய மத்திய நிலையங்கள் காணப்படுகின்றன. நான்கு வலயங்களுக்கு அந்த ஆசிரிய மத்திய நிலையங்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் கூட இந்த மட்டக்களப்பு மேற்கு வலயம் என்று இந்த 97 வலயங்களில் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்ற அந்த வலயத்திற்குரிய ஆசிரிய மத்திய நிலையம் வழங்கப்படாமல் இருப்பது என்பது ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. எனவே ராஜாங்க அமைச்சர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து இந்த ஆசிரிய மத்திய நிலையத்திற்குரிய ஆளணியினரை, ஆசிரிய மத்திய நிலைய முகாமையாளரை நியமிப்பதிலிருந்து அதற்குரிய வள நிலையங்களை உருவாக்கி அந்த ஆசிரியர்களை சிறப்பான முறையில் பயிற்றுவிப்பதன் மூலமாகத்தான் இப்படியான அதிகஷ்ட கஷ்ட பிரதேசங்களை கொண்டிருக்கின்ற அந்த வலயத்தில் காணப்படுகின்ற தொய்வுகள் குறைபாடுகளை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், உங்களது காலத்தில் இந்த அதிகஷ்ட கஷ்ட என்று கூறப்படுகின்ற இந்த பாடசாலைகளை வசதியான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய விதத்திலும், அதிவசதியான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய விதத்திலும் கூடுதலான வளங்களை, கூடுதலான நிதியினை அந்த பாடசாலைகளை நோக்கி நகர்த்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அண்மையில் கூட உங்களுக்கு ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. கரடியனாறு மத்திய மகாவித்யாலயம் ஒரு கஷ்ட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பாடசாலை, அந்த பாடசாலைக்கு உங்களுக்கு ஒரு விளையாட்டு போட்டிக்குரிய அழைப்பு கூட விடுக்கப்பட்டிருக்கின்றது 28ஆம் தேதி. எனவே இப்படியான பாடசாலைகளை நேரடியாக சென்று நீங்கள் பார்வையிடுவதன் மூலமாக உங்களுடைய தரிசிப்பு ஒரு ஆய்வாக அமைந்து இந்த பாடசாலைகளில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு வழிகோலும். அதேவேளை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போன்று, மாகாண பார்வையை விட மாவட்ட அடிப்படையிலான பார்வை, பிரதேச செயலக அடிப்படையிலான பார்வை என்பது உண்மையில் பாடசாலைகளில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அதிகமாக உதவும் என்பதையும் கூறி, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அந்த சிபாரிசினையும் ஆலோசனையையும் கேட்டறிவதற்கும், உங்களது கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களது அந்த முன்னிலையில் இந்த கருத்துக்களை எடுத்துரைத்து அதற்குரிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுப்பீர்கள் என்ற அடிப்படையில் எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி. கௌரவ ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மாகாண ரீதியில் நிலவுகின்ற உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொருளாதார வசதிகள் என்பவற்றினை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகின்ற புள்ளி வளங்கள் முறைக்கேற்ப அரசாங்க பாடசாலைகள் கஷ்டம், அதிகஷ்டம், வசதி, அதிவசதி என தற்போதுள்ள முறைமையை மாற்றியமைத்து அவற்றை மாவட்ட ரீதியில் மேற்கொள்ள வேண்டுமென்ற முன்மொழிவை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாந்தி ஸ்கந்தராஜா அவர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய விளக்கங்களை நான் பின்வருமாறு தருகின்றேன். அரச பாடசாலைகளில் ஆசிரியர் சேவையை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் அடையாளம் காணப்பட்ட நியதிகள் அடிப்படையில் அந்தந்த மாகாண பாடசாலைகள் தரம் பிரித்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. இங்கு இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின் விதிமுறைகள் மற்றும் தேசிய ஆசிரிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தேவைக்காக வசதிகள் மையப்படுத்தப்பட்ட பாடசாலைகள் வகைப்படுத்தல் என 2015 ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 18ஆம் தேதி இலக்கம் 2005/1 குறிய சுற்றுநிருபம் ஒன்று கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. அது இங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் கஷ்டம் மற்றும் அதிகஷ்ட பிரதேசங்களில் அமைத்துள்ள பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறைகளை நிறைவு செய்வதற்காக ஆசிரியர்களை பகிர்ந்தளித்தல், ஊக்குவித்தல் தொடர்பாக ஊக்குவிப்பு கொடுப்பனவு நிதி ஒன்றை வழங்குவதற்காக கஷ்டம் மற்றும் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளை வகைப்படுத்தல் என்ற பெயரில் இலக்கம் 2006/43 சுற்றுநிருபம் ஒன்று 2006/11/24ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. இணைப்பு 2 இங்கே இருக்கின்றது. சுற்றுநிருபம் இலக்கம் 2005/1 நியதிகளுக்கு அமைவாக நிதியமைச்சின் உடன்படிக்கையின்படி அந்தந்த பாடசாலை வகைகளுக்காக அந்தந்த மாகாணத்திற்கு ஒதுக்கக்கூடிய பாடசாலைகளுடைய எண்ணிக்கை விகிதாசார முறையை பின்வருமாறு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. மாகாணங்கள் தொடர்பாக அந்தந்த பாடசாலைகளுக்காக வகைகளுக்காக ஒதுக்கக்கூடிய விகிதாசார முறைகளை பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை நான் வாசிக்கின்றேன். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகஷ்ட பாடசாலைகள் ஆகக்கூடியது 38 இருக்க வேண்டும். கஷ்டப்பாடசாலைகள் 14, வசதியற்ற பாடசாலைகள் 13, வசதி பாடசாலைகள் 19, அதிவசதி பாடசாலைகள் 16. மத்திய மாகாணத்திலே அதிகஷ்ட பாடசாலைகள் 7, கஷ்ட பாடசாலைகள் ஆகக்கூடிய 17, வசதியற்ற பாடசாலைகள் 30, வசதி பாடசாலைகள் 20, அதிவசதி பாடசாலைகள் 26. சபரகம மாகாணத்திலே 4 பாடசாலைகள் அதிகஷ்ட பிரதேசம், 17 பாடசாலைகள், வசதியற்ற பாடசாலைகள் 22, அதே போல் வசதி பாடசாலைகள் 25, அதிவசதி பாடசாலைகள் 24. வடமத்திய மாகாணத்திலே 24 அதிகஷ்ட பாடசாலைகள் ஆகக்கூடியதாக இருக்க முடியும். கஷ்ட பிரதேச பாடசாலைகள் 27 இருக்கின்றது. வசதியற்ற பாடசாலைகள் 13, வசதி பாடசாலைகள் 19, அதிவசதி பாடசாலைகள் 17. வடமேல் மாகாணத்திலே 13 அதிகஷ்ட பாடசாலைகளாக இருக்கக்கூடியது. கஷ்ட பாடசாலைகள் 23, வசதியற்ற பாடசாலைகள் 13, வசதி பாடசாலைகள் 19, அதிவசதி பாடசாலைகள் 17. வடமேல் மாகாணத்திலே 13 அதிகஷ்ட பாடசாலைகள், கஷ்ட பாடசாலைகள் 23, வசதியற்ற பாடசாலைகள் 21, வசதி பாடசாலைகள் 22, அதிவசதி பாடசாலைகள் 21. உவா மாகாணத்திலே 8 பாடசாலைகள் அதிகஷ்ட பாடசாலைகள், கஷ்ட பாடசாலைகள் ஆகக்கூடியது 15, வசதியற்ற பாடசாலைகள் 37, வசதியுள்ள பாடசாலைகள் 22, அதிவசதி பாடசாலைகள் 18. மேல் மாகாணத்திலே 1 பாடசாலை அதிகஷ்ட பாடசாலையாக இருக்கின்றது. கஷ்ட பாடசாலைகள் ஆகக்கூடியது 4 இருக்க முடியும். வசதியற்ற பாடசாலைகள் 12, வசதி பாடசாலைகள் 28, அதிவசதி பாடசாலைகள் 55. தென் மாகாணத்திலே 5 பாடசாலைகள் அதிகஷ்ட பாடசாலைகள், கஷ்ட பாடசாலைகள் 14, வசதியற்ற பாடசாலை 17, வசதி பாடசாலைகள் 26, அதிவசதி பாடசாலைகள் 38 தரம் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இந்த 2 சுற்று நிருபங்களின் நியதிகளுக்கு அமைவாக மற்றும் மாகாணத்தின் பிரதேச ரீதியான நியதிகளை கவனித்திற்கொண்டு ஆகக்கூட பாடசாலைகள் வரையறைகளை மீறாத வகையில் பாடசாலை வசதிகளின் அடிப்படையில் அந்தந்த மாகாணத்தின் பாடசாலைகளை வகைப்படுத்தல் இலக்கம் 2005/1/1 சுற்று நிருபம் மூலமாக மாகாண அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் மாவட்ட சிரமங்களை தனிப்பட்ட ரீதியில் கவனிப்பதற்கு பதிலாக அதற்கு மேலான சற்று ஆழமாக பாடசாலைகள் அமைப்பு ரீதியான சிரமங்களை கவனத்தில் எடுப்பதினால் மாவட்ட சிரமங்களை தனிப்பட்ட ரீதியாக கவனத்திற்கொள்ளும் அவசியம் ஏற்படாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தை சிரமமாக கவனிப்பது பல்கலைக்கழக நுழைவின் போது சம வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவதை கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றது. பாடசாலை கல்வி சந்தர்ப்பங்களை வழங்கும் போது விசேடமான அந்தந்த பாடசாலைகளில் நிலவும் வசதிகளை கவனத்தில் கொண்டு உரிய வகைப்படுத்தல் மேற்கொள்ளப்படும். எனவே பிரதேச ரீதியான வசதிகளை கவனத்தில் கொண்டு பாடசாலைகளை வகைப்படுத்தும் முறைகளை இந்த சுற்று நிருப விதிமுறைகளின் ஊடாக மாகாணத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதனால் மீண்டும் மாவட்ட ரீதியான வகைப்படுத்தல் அவசியப்படாது என்றும், மாகாண அமைச்சுக்கள் இதனுடைய வலைய கல்வி வலயங்களுக்கு ஊடாக இந்த பாடசாலைகளுடைய வசதிகளை கருத்தில் கொண்டு அதிகஷ்ட பிரதேசம் வசதி போன்ற தீர்மானத்தை எடுப்பது அந்தந்த மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே பொதுவாக கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மாகாண கல்வி பணிப்பாளர் வலய கல்வி பணிப்பாளரோடு இணைந்து இந்த பாடசாலைகளின் தரப்படுத்தலை செய்ய வேண்டும் என்பதையும், அதன் மூலமாக அவர்கள் செய்யும் சிபார்சு மத்திய அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிதியமைச்சினுடைய அங்கீகாரத்தின் அமைய நிதியமைச்சு இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றதனால் நிதியமைச்சினுடைய அங்கீகாரத்திற்கு அப்பால் இதை செய்ய முடியும் என்பதை நான் இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
ஸ்தோதி எட்ட எட்ட பெரவரு தாயத்தியட்ட பார்லிமெண்ட் துறை.